முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூத யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். திருவசனங்கள் 4:7-16 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோ கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமை பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
Hallelujah, ah.
Alleluia, 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 Alleluia. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதின செய்தி பிரிவு 10 இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரியை என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
குறை சொல்வோம், அதை நாம் நிறைவாக சொல்வோம். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கீங்க, குள்ளமாக இருந்தாலும் குதூகலமாக பேசுகிறீங்க, நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் பாசமாக இருக்கீங்க, நீங்கள் ஊரை சுற்றினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கீங்க, நீங்கள் கோபப்பட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வேகமாக பேசினாலும் நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தாலும் அது எங்களுக்கு அழகாக இருக்கிறது, நீங்கள் குடிகாரனாக இருந்தாலும் நீங்கள் குணமாக இருக்கீங்க. அன்பார்ந்தவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி, இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் என்று அவரை நாம் புகழலாம். எனவே அந்த பல்பை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு காரியங்களை, பல்வேறு உலோகங்களை அவர் பயன்படுத்தினார். பல கம்பிகளை வைத்து அவர் அதை ஆராய்ச்சி செய்தார். ஆனால் பல தோல்விகளை அவர் கடந்தார். அப்பொழுது அவருடைய அருகில் இருக்கின்ற அவருடைய உதவியாளர் சொன்னார், எல்லாம் வேஸ்ட், நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் எதுவுமே நமக்கு வெற்றிகரமாக அமையவில்லையே என்று அவர் அனைத்தும் வேஸ்ட் என்று குறை கூறினார். அப்பொழுது அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், இல்லை, நாம் வெற்றியை நோக்கி நாம் ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டே இருக்கிறோம் என்று அந்த குறையை அவர் நிறைவாக சொல்கின்றார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மார்த்தாவினுடைய நினைவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் பெத்தனாவில் இருக்கின்ற மார்த்தாவினுடைய வீட்டில் அமைகின்றது. இந்த வீடானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் ஒரு பிடித்தமான வீடாக அமைகின்றது. அவர் அடிக்கடி அந்த வீட்டிற்குள் செல்கின்றார். அங்கு இருக்கின்ற தன்னுடைய நண்பரோடு லாசரோடு நன்றாக பழகுகின்றார். மார்த்தா மரியாவோடு அங்கு உணவு உண்டு சமைத்து தன்னுடைய ஓய்வு நேரத்தை அங்கு அதிகமாக அவர் பயன்படுத்துகின்றார். எனவே இவ்வாறாக அந்த வீட்டிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பலவிதமான தொடர்புகள் இருக்கின்றன. அடிக்கடி அந்த வீட்டில் அவர் தங்களுடைய பங்கேற்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறாக அந்த குடும்பத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு நெருங்கிய உறவு முறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக ஒரு முறை அந்த வீட்டிற்கு ஆண்டவர் செல்லும் பொழுது ஆண்டவர் வருகின்றார், அந்த வீட்டில் அமர்கின்றார். அவர் தன்னுடைய கருத்தை நற்செய்தியை அவர் போதிக்கின்றார். அப்பொழுது மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து ஆண்டவர் கூறுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மார்த்தாவோ தான் ஆண்டவருக்காக பரபரப்பான பல்வேறு காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். குறிப்பாக விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உணவை தயாரிப்பதற்காக அவர் பல்வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை விவிலிய அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். எனவே இவ்வாறாக அவர் பரபரப்பாக அவர் வேலை செய்யும் பொழுது அந்த வேலைக்கு உதவிகரமாக மரியா இருக்க வேண்டும். ஆனால் மரியா உதவிகரமாக இல்லாமல் ஆண்டவருடைய காலடியில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை ஒரு மிகப்பெரிய குறையாக அந்த மரியாவை பார்த்து மார்த்தா சொல்கின்றார். இதோ நான் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், நீ எனக்கு உதவி செய்யவில்லையே என்பதை போல மார்த்தாவை நோக்கி அவர் குற்றம் சாற்றுகின்றார். இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அந்த குற்றத்திற்குள்ளாக கொண்டு வருகின்றார். இதோ நீயே எடுத்து சொல்லும், மரியாவை இங்கே வர வைக்கும், நான் அவரோடு இணைந்து நான் வேலை செய்வேனே என்று மார்த்தா சொல்வதை போல இந்த நற்செய்தி வாசகமானது அமைகின்றது. அன்பாந்தவளே, இந்த குறை சொல்லுதல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாக பார்க்கப்படுகின்றது, மேலுமாக விவிலியத்தில் இந்த குறை சொல்கின்ற இந்த காரியமானது எவ்வாறாக ஒரு மிகப்பெரிய குற்றமாக மிகப்பெரிய பாவமாக மாற்றப்படுகிறது, அது இப்போது நம்முடைய வாழ்வில் அதை எவ்வாறாக நாம் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை இந்த மறைவுரையில் நாம் சுருக்கமாக காணலாம். குறை சொல்வது என்பது விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. விவிலியத்தினுடைய முதல் நூலாக இருக்கின்ற தொடக்க நூலில் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி ஆண்டவரால் தடை செய்யப்பட்ட அந்த கனியை உட்கொள்கின்றார்கள். உட்கொண்டு தாங்கள் ஆடையின்றி இருக்கிறோமே என்று அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பக்கமாக ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது தொடக்க நூல் பிரிவு 3 இறைவார்த்தை 12 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். எனவே ஆதாமை பார்த்து கடவுள் கேட்கின்றார், என்ன ஆயிற்று என்று கேட்கும் பொழுது ஆதாம் சொல்கின்றார், இதோ என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் தான் நான் பாவத்தை செய்வதற்கு தூண்டிவிட்டார் என்று ஆதாம் சொல்கின்றார். எனவே ஆதாம் செய்தது தவறு. ஆண்டவரால் தடை செய்யப்பட்ட கனியை அவர் உட்கொண்டார். ஆனால் அந்த பாவத்தை தான் ஏற்றுக்கொள்ளாமல் தான் கொடுக்கப்பட்ட எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த பெண் தான் கொடுத்தார் என்று பழியை குற்றத்தை அவர் மீது செலுத்துகின்றார், குற்றத்தை அவர் மீது சாற்றுகின்றார். அன்பாதவாதும் எப்படியாக சாற்றுகின்றார், எனக்காக கொடுக்கப்பட்ட துணையாளர் என்று சொல்லவில்லை, மாறாக ஆண்டவரை பார்த்து நீ தந்த அந்த பெண், அப்ப அந்த பெண்ணோடு சேர்த்து கடவுளையும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். இந்த பெண் வழியாக தான் நான் பாவம் செய்தேன், இந்த பெண்ணை கொடுத்தது நீதான், அப்ப கடவுள் தான் என்னை பாவம் செய்வதற்கு தூண்டிவிட்டார் என்பதை போல கடவுளை நோக்கி குற்றம் சுமத்துகிறார் ஆதாம். இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த பெண் என்று சொல்கின்றார். அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கின்றது, அந்த பெயரையும் அவர்தான் சூட்டினார். ஆனால் அந்த பெயரை பயன்படுத்தாமல் அந்த பெண் என்று அவருக்கும் ஒரு மதிப்பு தராத வண்ணம் அவருடைய வார்த்தையானது அமைகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஏவாளை ஆண்டவர் பார்க்கின்றார். அப்பொழுது ஏவாள் சொல்கின்றார், பாம்புதான் என்னை ஏமாற்றியது என்று ஒரு குற்றத்தை பாம்பின் மீது போடுகிறார். நான் ஏமாந்து போய்விட்டேன், பாம்பினுடைய சூழ்ச்சியில் நான் சிக்கிவிட்டேன், பாம்பு ஏமாற்றுகிறது, அதில் நானும் ஏமாந்து போய்விட்டேனே என்று தன்னை மையப்படுத்தாமல் நான் தான் செய்த பாவத்திற்கு, தான் செய்த குற்றத்திற்கு அந்த பாம்பின் மீது பழியை போடுகின்றார். இவ்வாறாகத்தான் நம்முடைய விவிலியத்தில் தொடக்க நூலிலிருந்து பிறர் மீது குற்றம் சாற்றுவது என்பது ஒரு இயல்பான காரியமாக மாறிவிட்டது. இந்த பிறர் மீது குற்றம் சாற்றுவது என்பது இந்த கொரோனா தொற்று நோயை போல இதுவும் ஒரு பயங்கரமான தொற்று நோயாக இருக்கின்றது. இதோ நாம் வெளியில் செல்கின்றோம், ஒரு கல் தடிக்கிறது, காலில் அடிபடுகிறது, அப்பொழுது யாராவது கேட்டால் கல் என்னை தடுக்கி விட்டது என்று சொல்கின்றோம். குற்றம் செய்தது நாம் ஒழுங்காக பார்க்கவில்லை, ஒழுங்காக கவனத்தோடு நடக்கவில்லை, பல்வேறு சிந்தனைகளோடு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் கல் பட்டுவிட்டது, தடுக்கி விழுந்து விட்டோம், தடுக்கி விழுந்துவதற்கு காரணம் அந்த கல் தான் என்று அந்த கல்லின் மீது நாம் பழி போடுகின்றோம். அதைதான் நாம் வரிசையாக இந்த விவிலியத்தில் பார்க்கும் பொழுது அடுத்ததாக விடுதலையின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற மோசே அவர்களை கடவுள் அழைக்கின்றார். எனவே கடவுள் அழைக்கும் பொழுது அவர் தன் மீது தானே ஒரு குற்றத்தை சுமந்து ஆண்டவருடைய அழைப்பை அவர் மறுப்பதற்காக பார்க்கின்றார். ஆண்டவருக்கு தெரியும், மோசே அவர்களுடைய வல்லமையும் தெரியும், அவருடைய வல்லமையற்ற செயலும் தெரியும், அவருடைய வீக்னஸும் தெரியும். எனவே அவருடைய இயலாத தன்மையும் ஆண்டவர் புரிந்து வைத்திருக்கின்றார். எனவே முழுமையாக அறிந்து கொண்ட ஒருவரை தான் கடவுள் அழைக்கின்றார். மோசேயும் கடவுள் அழைக்கின்றார் தன்னுடைய பணிக்காக. ஆனால் மோசே அவர்கள் தன் மீது குற்றம் சாட்டுகின்றார். எனக்கு பேச தெரியாதே, எனக்கு நாவன்மை கிடையாது, நான் திக்குவாயனாக இருக்கிறேன், நான் எப்படியாக எகிப்தில் அடிமையாக இருக்கின்ற இஸ்ரேல் மக்களை நான் மீட்கப் போகிறேனே என்று அவர் பயப்படுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், இதோ நான் உனக்கு ஒரு துணையாளரை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். எனவே மோசே அவர்கள் தான் செய்த குற்றத்தை தானே அவர் ஒற்றுக்கொள்கின்றார், தன் மீது அவர் குற்றம் சாட்டுகின்றார். அந்த குற்றத்திலிருந்து விடுபடாமல், அடுத்த கட்ட காரியத்திற்கு ஈடுபடாமல் அவர் ஆண்டவருடைய அழைப்பை அவர் தடை செய்கின்றார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது மோசே அவர்கள் இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் அவர் வழிநடத்தி செல்கின்றார். எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்கள். இதோ நாங்கள் கடினமான வேலைகளை செய்கின்றோம், இதோ நாங்கள் அடிமைத்தனத்தில் நாங்கள் இருக்கின்றோம், ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களுடைய கண்ணீரை ஏறெடுத்து பாரும், எங்களுக்கு விடுதலை வாழ்வை தரும், எங்களுக்கு என்று ஒரு நாட்டை கொடும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாழ்வை தருவதற்காக பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மோசேயின் மீதும் கடவுள் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள். இதோ நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் எங்களுக்கென்று குடிக்க நீர் கிடைத்தது, எங்களுக்கென்று உணவு கிடைத்தது, இதோ இந்த பாலைவனத்தில் ஒன்றுமில்லையே, எங்களை கொள்வதற்காக இந்த பாலைவனத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு செல்கிறாயா என்று மோசேயின் மீதும் கடவுளின் மீதும் இஸ்ரேல் மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். எனவே எகிப்தில் அடிமைகளாக இருந்த மக்களுக்கு அந்த அடிமையினுடைய அந்த தனத்தில் தான் அவர்கள் மகிழ்ச்சி கண்டார்களை ஒழிய, மாறாக எங்களுக்கு விடுதலை வாழ்வு கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் மீது அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். கடவுள் அவர்களுக்கும் அந்த பாலை நிலத்தில் நீரை கொடுக்கின்றார், அவர்களுக்கு மன்னாய் அந்த உணவையும் கொடுக்கின்றார். அதோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை. உணவு கிடைத்த பிறகு மீண்டுமாக கடவுளிடத்திலும் மோசேயிடத்திலும் அவர்கள் முறையிடுகின்றார்கள், குற்றம் சாட்டுகின்றார்கள். நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்று இறைச்சி உணவு கிடைத்ததே, இதோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று அவர்கள் புலம்புகின்றார்கள். அவர்கள் ஆண்டவரை பார்த்து குற்றம் சுமத்துகின்றார்கள். எனவே அவர்கள் பாலைவனத்தில் இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு காடை உணவை, இறைச்சி உணவை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்படியாக நாம் விவிலியத்தில் பல்வேறு இடத்திலும் பார்க்கின்றோம், ஆண்டவரை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றோம், பிறர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய உச்ச கட்டமாக நம்மையெல்லாம் மீட்கப் போகின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி குற்றம் சுமத்துகின்றார்கள். என்ன சுமத்துகின்றார்கள்? இவர் பெருந்தீனிக்காரன் என்ற ஒரு குற்றத்தை சாட்டுகின்றார்கள். எனவே இறைவாக்கினர்கள் வந்தார்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள், உண்ணா நோன்பிருந்தார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவர் பெருந்தீனிக்காரரை போல இருக்கிறாரே என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை விதிக்கின்றார்கள். எனவே என்ன செய்தாலும் இந்த உலகமானது நம்மை குறை கண்ணோடுதான் பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீதே அவர்கள் ஒரு தவறான பார்வையில், தவறான விமர்சனத்தை, தவறான குற்றச்சாட்டை ஆண்டவர் பக்கம் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்விலும் நம் மீது பலரும் குற்றம் சுமத்துகின்றார்கள். இன்னும் பல நபர்கள் மீது நாமும் அதிகமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போய்கொண்டே இருக்கின்றோம். இப்படியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போயிருந்தால் நம்முடைய வாழ்வானது ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்வாகவே அமைகின்றது. ஒரு அழகான பழமொழி இருக்கின்றது, இருட்டை நோக்கி அல்லது இருளை நோக்கி நீங்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தால் அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வைக்கலாம். ஒரு நபரை பார்த்து நீங்கள் குற்றங்களை சொல்லிக் கொண்டே இருந்தால் அவர் ஒருபோதும் வளர்ச்சி அடைவதில்லை. நீ செய்யறது சரியில்லை, நீ ஒழுங்கா பேச மாற்ற, ஒழுங்கா படிக்க மாற்ற, ஒழுங்கா எழுத மாற்ற, ஒழுங்கா விளையாட மாற்ற, இப்படி அவர்கள் மீது குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தால் அவர்கள் வளர்ச்சியே அடைய மாட்டார்கள். அதையெல்லாம் நிறுத்திவிட்டு அவர் மீது குற்றம் சாற்றுவதை விட அவர் வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதோ நீ தோல்வி அடைந்து விட்டாய், தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார், இன்னும் கடினமாக உழைக்கலாம், இன்னும் அடுத்தவிடம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம், அந்த வாய்ப்பை நீ முறையாக பயன்படுத்தினால் உடைய வாழ்க்கையில் நீ முன்னேறலாம், முன்னேற்றம் அடைந்தால் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என்று அவர்களுடைய வாழ்வில் நாம் ஒளியை ஏற்ற வேண்டும். அவ்வாறாக நாம் செய்யாமல் அவர்கள் மீது பழியை சுமத்துகின்றோம், அவர்கள் மீது குற்றச்சாட்டை நாம் அடுக்கிக் கொண்டே போய்கொண்டே இருக்கின்றோம். மேலுமாக ஒருவர் மீது நாம் குறை சொல்லும் பொழுது அதிகமான நேரத்தை அதற்காக பயன்படுத்துகின்றோம். ஆனால் குறை சொல்லும் பொழுது அவர்களுடைய அன்பு செய்வதை நாம் குறைத்து கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக புதிதாக திருமணம் முடித்த கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தொடக்கத்தில் அவர்கள் பாராட்டுகின்றார்கள், அவர்கள் மீது எந்த குறையும் சொல்வதில்லை, ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அது என்னுடைய தவறு என்று ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல, நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பிரிவினையானது ஏற்படுகிறது. என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது பிறர் மீது குற்றம் சுமத்துதல். கணவன் தன்னுடைய மனைவியின் மீது குற்றம் சுமத்துகின்றார், நீ ஒழுங்காக சமைப்பது கிடையாது, நீ ஒழுங்காக வீட்டை பராமரிப்பது கிடையாது, நீ ஒழுங்காக இருப்பதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றார். அதோடு விட்டுவிடவில்லை, அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாரையும் இணைத்து அவர் குற்றம் சாட்டுகின்றார், உன்னுடைய வளர்ப்பு சரியில்லையே என்று குற்றம் சாட்டுகின்றார்கள். அதே போலதான் மனைவியும் தன்னுடைய கணவனை பார்த்து நீங்கள் பொறுப்பில்லாமல் இருக்கின்றீர்கள், ஊதாரித்தனமாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய தாய் தன்னுடைய பேச்சை மட்டும்தான் நீங்கள் கேட்கின்றீர்கள், என்னுடைய பேச்சை கேட்பதில்லையே என்று கணவன் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள். அதற்கு தான் அவர்கள் நேரத்தை பயன்படுத்துகின்றார்கள், அதற்கு தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், இவர் மீது நாம் எப்படி குற்றம் சாட்ட முடியும் என்பதை பற்றி தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய கணவனை அன்பு செய்வதற்கும் என்னுடைய மனைவியை அன்பு செய்வதற்கும் நான் என்ன செய்ய போகிறேன் என்ற சிந்தனையை அவர்கள் செய்வதில்லை, அதற்கான நேரத்தையும் அவர்கள் ஒதுக்கி வைப்பதில்லை. ஃபாதர், நீங்கள் சொல்கிற சரிதான் ஃபாதர், இனிமேட்டு நாங்கள் யாரையும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் இருந்தாலும் அவங்க எப்படி வளர்ச்சி பெறுவாங்க, அவங்க தப்பு செஞ்சிட்டாங்களே, நாங்கள் அவங்க தவறு செஞ்சு விட்டாங்களே, அதை நாங்கள் எப்படி சுட்டி காட்டுவது என்பதை தான் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். அதற்கு நாம் எங்கு செல்ல வேண்டாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தை, இன்றைய நற்செய்தி வார்த்தை நமக்கு ஒளியாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கின்றார், மார்த்தாவை பார்த்து மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். என்னுடைய காலடியில் அமர்ந்து என்னுடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்காக அவர் பக்குவப்படுத்தி விட்டார், அவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று மார்த்தாவை குறையாக சொல்லவில்லை. மாறாக மரியாவினுடைய நேர்மறை தன்மையை, அவளிடம் இருக்கின்ற திறமையை, அவளிடம் இருக்கின்ற நல்ல குணத்தை ஆண்டவர் அழுத்தமாக அவருக்காக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அன்பாந்தவளே, இந்த மறைவுரையினுடைய தொடக்கத்தில் நான் கூறியிருந்தேன், நீங்க கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கீங்க, நீங்க குள்ளமாக இருந்தாலும் நீங்க குதூகலமா பேசுறீங்க, நீங்க குடிச்சிட்டு வந்தாலும் பாசமா பேசுறீங்க, நீங்க ஊ சுத்தினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கீங்க, நீங்க கோபப்பட்டாலும் அழகாக இருக்கீங்க, நீங்க வேகமாக பேசினாலும் உண்மைய பேசுறீங்க, நீங்க திட்டிக்கிட்டே பேசினாலும் திக்காம பேசுறீங்க, நீங்க குடிகாரனாக இருந்தாலும் குணமாக இருக்கின்றீர்கள். குறை சொல்ல வேண்டும். இந்த குறை சொல்வதை நாம் நேர்மறை தன்மையோடு நிறைவுள்ளதாக நாம் சொல்ல வேண்டும். வெறும் குறையை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் வளர்ச்சி பெறுவது கிடையாது. மாறாக குறை சொல்கின்ற அந்த நேரத்திலும் அவர்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே குறை சொல்வோம், அந்த குறையை நாம் நிறைவாக சொல்வோம். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். வாருங்கள்.
அடியோர் யாம் தரும் காணிக்கை.